நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் ஜதீஷ்.
வணக்கம் அக்கா.
ஜதீஷ், இப்போ இத்தாலியை பொறுத்தவரையில் கொரோனா வைரஸால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையில் அது முதலிடத்தில் இருக்கின்றது. அதற்கு அடுத்த இடத்தில் ஸ்பெயின் தான் இருக்கிறது. ஸ்பெயினில் நீங்கள் வாழ்கின்றீர்கள். தற்போது ஸ்பெயினில் நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொல்லுங்கள். ஏனென்றால் எங்களுக்கு வருகின்ற செய்திகளை பார்க்கின்ற போது அங்கும் ஒவ்வொரு நாளும் 600 முதல் 800 வரையான மரணங்கள் சம்பவிப்பதாக அறிகிறோம். அங்குள்ள நிலைமையை சொல்ல முடியுமா?
ஓமாக்கா, என்ன நினைச்சதுனால இப்போ ஸ்பெயின்லேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தான் 600 இல்லை 800 கூடவும் சில நாட்களில் வந்து 1000 தொடர்ற மாதிரியும் மரணங்கள் பதிவாகி கொண்டான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மெட்ரிட், ஸ்பெயின் கேபிட்டல் மெட்ரிட்ல வந்து கூடிய அளவு மக்கள் வந்து இதால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கணும். அதோட அங்கேயும் வந்து இறப்புகள் வந்து சரியான கூடவாக தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸ்பெயினை பொறுத்த வரைக்கும் யூரோப்லேயே 2nd இத்தாலிக்கு அடுத்ததாக ஸ்பெயின் தான் அதிக கூடிய அளவு மரணங்களையும் இழப்புகளையும் சந்தித்து கொண்டிருக்குது. கிட்டத்தட்ட சீனாவையும் தாண்டி தான் ஸ்பெயின் நிலவரம் இப்போதைக்கு போய் கொண்டிருக்கு.
சரி, இப்போ அங்கே வந்து இப்போ லாக்டவுன் சட்டம் வந்து அங்கும் இருக்கிறது இல்லையா? நீங்கள் வெளியில் செல்ல முடியாது. அப்படியாக அந்த நிலைமைகள் எல்லாம் அப்படி இருக்கின்றன. குறிப்பாக நாங்கள் பார்க்கின்றோம் இந்த உயிரிழந்தவர்களின் உடல்களை வைப்பதற்கு கூட இடமில்லாத ஒரு நிலை இருப்பதாக எல்லாம் கூறுகின்றார்கள். அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
லாக்டவுன் என்று சொல்லிச்சுன்னா இப்போ எல்லா இடமுமே ஸ்ரீலங்கா மாதிரி ஆகலும் கடுமையான லாக்டவுன் என்று இல்லை. மற்றது லாக்டவுன் இருக்குது, அது கூடுதலாக சூப்பர் மார்க்கெட் ஃபார்மசிகள் மட்டும் திறந்திருக்கும். அதுக்கு வந்து நாங்கள் தகுந்த காரணத்தை கொண்டு வெளியிலவோ எங்களுக்கு தேவையான மருந்துகளோ சாப்பாட்டு சாமான்களோ வேண்டக்கூடிய நிலைமையில தான் இருக்குது. மற்றது சிறப்புகளோட வீதம் கூட கூட இங்கே எங்களுக்கு வந்து இந்த இறந்தவரோட உடலை அடக்கம் பண்றதுக்கோ இதுகளுக்கோ வந்து இடங்கள் சட்டாக்குறைகள் இதுகள் மற்றது உண்மையை சொல்ல போனாக்கா இப்போ இறந்தாக்களை விட இப்போ நீங்கள் ஒரு கணக்கெடுப்பில் பாக்கியில் வந்து ஸ்பெயினில் வந்து ஒரு நாளைக்கு 5000 பேர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கணும், ஒவ்வொரு நாளும் 700-800 பேர் இறந்து கொண்டிருக்கணும்ன்ற ஒரு தகவல் வருது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா மெட்ரிட்ல வந்து லவாபியஸ் என்ற ஒரு இடம் இருக்குது. கிட்டத்தட்ட அதில் வந்து ஏசியன் கூட வாழ்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற கூடுதலாக பங்களாதேஷ் பாகிஸ்தான் இந்திய நாட்கள் ஃபுல்லாகவே அந்த இடங்களில் வந்து நோய் தொற்றுக்கு ஆளாகியிருக்கணும். கொரோனா பாசிட்டிவ் வந்த இடத்துல கூட அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அடித்து இதை தெரியப்படுத்துறதுக்கு வந்து அவங்க அதே இடத்திலேயே வச்சு தரசிட்டமோல் மற்றது சில சில மருந்துகளை சொல்லி அதை எடுக்க சொல்லி சொல்லினமே வழிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதுக்குரிய வசதிகள் இந்த நாட்டில் சரியான குறைவாக தான் இருக்கு. என்னதுன்னா அவ்வளோத்துக்கு ஹாஸ்பிட்டலில் இடம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் 2-3 பேரும் இதால் பாதிக்கப்பட்டிருக்கணும். அவைகளுக்கு வந்து வீடு வழியவே வச்சு தான் அவைக்கு தங்களை தாங்களே தனிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடிய வசதிகள் இல்லை, சின்ன இடம் இல்லை, போகவும் மேலாது. மேற்கொண்டு 3 ஒருக்கா அவையை வந்து பரிசோதித்து போட்டு செக் பண்ணி போட்டு போயினோம். மூச்சு திணறல் ஏற்பட்டு சுவாசிக்க முடியாத போகிற கட்டத்தில் தான் ஒரு ஆளை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுமதிக்க முடியும். அதுவும் கூடுதலாக அந்த வயசானாக்கள் 65 வயசுக்கு மேற்பட்டாக்கள் இனிமேல் வயசானாக்களுக்கு வந்து சேக்க சுவாசத்தை வந்து அகற்றத்துக்குரிய நடவடிக்கைகளும் ஏற்பட்டு கொண்டிருக்குது. என்னதுன்னா இந்த சேக்க சுவாசங்கள் தட்டுப்பாடுன்ற காரணத்துக்காண்டி வயசானாக்களுக்கு அந்த இதுகளை வந்து கொடுக்க சிகிச்சை இல்லை என்ற மாதிரியும் ஒரு கதை வந்து வந்துருக்குது. அது நாங்கள் சில சில ஊடகங்களெல்லாம் நிறைஞ்சு கொண்டிருக்கிறோம், உண்மைத்தன்மை எங்களுக்கு தெரியாதாக்கா.
சரி, இப்போ இந்த நிலை இவ்வளவு தூரம் மோசமாக இந்த சூழல் ஏற்படுவதற்கு என்ன காரணம் எல்லாம் அங்கு கூறப்படுகின்றது? பொதுமக்களின் அசட்டையா அல்லது வேறு என்ன காரணம் என்று சொல்லப்படுகின்றது?
கேர்லெஸ் அக்கா, இது கேர்லெஸ் என்று சொல்றதை விட என்னன்னு சொல்றதுன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின்ல வந்து இவ்வளவுக்கு ஒரு மோசமான நிலை இல்லை. என்றால் அது ஓரளவுக்கு 500 பேர் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 500,000 பேர் தான் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தாவே. இது முதலாவது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கேர்லெஸும் மற்றது ஒரு அயன்டைன போக்குகள் மற்றது இங்கே வந்து அந்த கேளிக்கைகள் கூட்டுகள் அந்த டிஸ்கோ எல்லாத்துகள் இருந்தது அதுதான் இந்த சனத்தின் பொழுதுபோக்காமல் இருந்தது. அப்போ சனங்கள் வந்து அதை ஒரு பெரிய ஒரு வருத்தமாக எடுக்கல. அதோட டூரிஸ்ட் இங்கே கூடுதலாக பார்த்தீங்கன்னா இங்கே ரெசிடென்ட் சனத்தை விட டூரிஸ்ட் சனம் கூடாது. இப்போ சம்மர்வாங்கிற காலத்தில் வந்து டூரிஸ்ட் சனங்கள் நிறைய வந்திருக்குது. அப்போ அவையல் மூலமாகவும் இந்த நோயல் வந்து கூடுதலான அளவுக்கு பரவி இருக்குது. இப்போ நார்மலாக இங்கே இருந்து பரவின டூரிஸ்ட் இப்போ லண்டன் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னாக்கா லண்டனுக்கு வந்த டூரிஸ்ட் அவ்வளோத்தையும் 23rd தேதியோட ஹோட்டல்ஸ் எல்லாம் ஊற்றி ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அவ லண்டனுக்கு போன அவ்வளவு டூரிஸ்டும் வந்து இப்ப லண்டனுக்கு போ அவங்க அவங்க நாட்டுக்கு போன உடனேதான் லண்டன்லயும் வந்து இதுல வேற தன்மை வந்து கூடிக்கொண்டு போகுது. அப்ப டூரிஸ்ட் இதுல இதுல கூடுதலா பார்க்க போனீங்கன்னா கேலஸ் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு தன்மை, அதுதான் இது மெயினான காரணமா எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கோம். இந்த லெவலையும் வந்து ஓரளவுக்கு முன்னேறி இருக்கா. இப்போ ஒரு கடைக்கு போனீங்கன்னதுக்குன்னா தாங்கள் தாங்களாவே ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில பாதுகாப்பான முறையில தனங்கள் நின்று தங்களுக்குரிய சாமான்களை வேண்டி இருக்கு. இனிமேல் இல்லைன்றது இப்ப காவல்துறையும் வந்து அதுக்குரிய நடவடிக்கை எடுத்து இப்ப காவல்துறையும் தேவையில்லை. இப்ப நம்மளா ஒரு ஆட்கள் வந்து மாஸ்க் இல்லாம ஒரு காய்க்கு குளோவ்ஸ் இல்லாம போனாலே சனங்களே எதிர்த்து கதைக்கிற அளவுக்கு எதிர்த்து தங்களோட எதிர்ப்பு வந்து வெளியிடுற அளவுக்கு இப்ப இருக்கிற விழிப்புணர்வு முதல்ல இல்லை.
இப்ப வந்து அங்குள்ள தமிழர்களோடு உங்களுக்கு என்ன மாதிரி தொடர்புகள் இருக்கின்றன, அவர்களது நிலை எப்படி இருக்கின்றது, யாராவது இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா, அதை பற்றி எதுவும் தெரியுமா உங்களுக்கு?
தமிழர்களோட நிலையாக்கா ஓரளவுக்கு தமிழாக்கள் வந்து கூடுதலான அளவுக்கு தமிழர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவு விழிப்புணர்வோட தங்கள் சங்கடங்களை இதுகளை பாதுகாத்து கொண்டு இருக்கணும். இந்த அளவுல நான் நேற்றைக்கு இந்த ஒரு நண்பர் வந்து இங்க ஏதாவது மர்பியான்னு சொல்ற இடம் மர்பியால அவர் வந்து அங்க ஒரு இந்தியன் ரெஸ்டோரண்ட்ல வேலை பார்த்து கொண்டிருந்தவர். அப்ப அந்த அவர் வந்து நேற்றைக்கு என்னோட கதைக்கும் போது தனக்கு தொண்டையில நோவும் காய்ச்சலும் இருக்குது. அதாவது அதுக்கு வந்து அடிச்சு தொடர்பு கொண்ட இடத்துல அவங்க பரசிட்டமோல அதை எடுத்து சொல்லியிருக்கணும், இதை பாவீங்க மேற்கொண்டு பிரச்சனை என்ன தங்களுக்கு அறிவிங்கன்னு சொல்லி சொன்னபடியே அவருக்கு இன்று வரைக்கும் இந்த கொரோனா பாசிட்டிவ்னு சொல்லி இன்னும் தெரியல, அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இப்ப நார்மலா என்ன எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னாக்கா நான் இங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து வேலை செய்யறேன்னா நான் இந்த எனக்கு இந்த நல்ல காலம் தான் சொல்லுவேன். என்ன இந்த கொரோனா பரவுற காலத்துல வந்து நான் பீச் ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யறபடியா எனக்கு அந்த 3 மாத இடைவெளி இருந்தது, 3 மாசத்துக்கு கடை பூட்டு. அதனால நான் இந்த மார்ச் மாதம் தான் வேலை தொடங்க வேண்டியிருந்தோம். அந்த காரணத்துக்காண்டி நான் வேலை தொடங்குறதுக்கு முதலே இப்படி ஒரு பிரச்சனை வந்து நான் வந்து அதால வந்து வேலைக்கு போயில. 3 மாசமா நான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகாதபடியா எனக்கு அதுக்குரிய பாதிப்புகள் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் குறைவாகவே காணப்பட்டிருக்குது. எங்களுக்கு வீட்டில இருந்தும் நார்மலா தங்குனி முதல் கிழமையே எங்களோட அம்மா அப்பா மற்றது வைஃப் எல்லாம் வந்து எனக்கு நிலைமையின் சீரியஸ்னஸ் அடிச்சு என்னை திரும்பி நாட்டுக்கு வந்து குறிப்பிட்ட காலம் இருக்க சொல்லி எனக்கு வந்து சொல்லிக்கொண்டே இருந்தது, என்னை கேட்டுக்கொண்டே இருக்கல. அப்ப எனக்கு வந்து அந்த சில சில சட்ட நடவடிக்கைகள் இங்கே இருக்குது, அதுகளின் காரணமாக நான் யோசித்து கொண்டிருந்தேன் நாட்டுக்கு போறதுக்கு. அதுக்கு பிறகு ஒரு மார்ச் 10ஆம் தேதி மட்டில் வந்து இங்கே நிலைமை மோசமாகல. நான் வந்து திருநங்காக்கு போகிறதுக்குரிய டிக்கெட் வந்து நான் வேண்டிட்டேன். எனக்கு மார்ச் 15ஆம் தேதி பின்னேரத்துக்கு வந்து எனக்கு ஃப்ளைட் இருந்தது திருநங்காக்கு போகிறதுக்கு. ஆனால் அந்த ஃப்ளைட்டே இல்லாமல் போயிட்டு கேன்சல் ஆகிட்டுது. டிக்கெட்டை வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க, டிக்கெட் காசு எவ்வளோத்தையும் டிக்கெட் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. போகக்கூடிய நிலைமை இல்லை. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு எந்த மனநிலையில நான் ஓரளவுக்கு தைரியமா இருந்தாலும் எனக்குள்ளேயும் ஒரு சின்ன ஒரு பயம் இருக்குது. ஏன்னா நான் இங்கே தனியாக தான் இருக்கிறேன், இந்த குடும்பங்கள் என்னோட இல்லை. மறுபடியும் என்னுடைய மனைவியை நான் பார்ப்பேனா, இல்லாட்டி எங்கள் அம்மா அப்பாவை பார்க்கக்கூடிய நிலைமையில் எனக்கு இருக்குமா, அதுக்குரிய சந்தர்ப்பம் அமையுமான்ற கேள்விக்குறி எனக்கு இருக்குது. நான் மட்டுமண்டில என்ன என்னோட சின்னங்கன் குடும்பம் அவரோட அந்த ஃபேமிலியாக இருக்கணும் பர்சிலோனால, அவருக்கும் ஒரு சின்ன பிள்ளை இருக்கிறாண்டு, அவரும் நாட்டுக்கு போகக்கூடிய ஒரு நடவடிக்கை இருந்தது, அவருக்கு 19ஆம் தேதி ஃப்ளைட் டிக்கெட் இருந்தது, அவரும் போக முடியாத சூழ்நிலை. இந்த குழந்தை பிள்ளைகள் வச்சுக்கிறார்களுக்கு இன்னும் கஷ்டம். என்னோட நண்பருக்கு இப்போ ஒரு 3 கிழமைக்கு முன்னுக்கு தான் ஒரு புள்ள பிறந்திருக்குது, குழந்தை பிள்ளை. அவர்களும் வந்து சரியான முறையில் பராமரிக்கிறதுக்கு குழந்தை பிள்ளைகளுக்காக சரியாக கஷ்டப்பட்டு வந்து இருக்கணும். என்ன நிலவரம்னு சொல்லி கடவுளுக்கு தான் தெரியும். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம். இனி மேற்கொண்டு நாங்கள் நாட்டுக்கு போவோமா, மறுபடியும் எங்களோட உறவுகளை சந்திப்போமான்றது எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு.
நிறைய பேருடைய கவலையும் அதுதான், எவ்வாறு பாதுகாப்பாக இருப்பது என்று. ஆனால் அரசு கொடுக்கின்ற அறிவுரைகளை பின்பற்றி பாதுகாப்பாக இருங்கள், பாதுகாப்பாக இருப்போம், இந்த நிலை மாறும் என்ற நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொள்கிறேன். மிக்க நன்றி ஜதீஷ், உங்களது அனுபவத்தை ஸ்பெயினிலிருந்து எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம்.
நன்றி அக்கா.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.